ගරු මයිල්වානගම් ජගදීස්වරම් මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 10ක් කාලයක් ලැබෙනවා. ඕඩර් ප්ලීස්. තුෂාරි ජයසිංහ මන්ත්‍රීතුමියට මුලසුන බාර කරනවා.
ආරම්භ කරන්න ගරු මන්ත්‍රීතුමා.
சபைக்கே தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, என்னுடைய பெயர் மயில் வாகனம் ஜெகதீஸ்வரன். மத்திய வங்கியின் அறிக்கை தொடர்பாக இன்றைய தினம் உரையாற்றுவதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையிலே 2024 ஆண்டிற்கு முற்பகுதியிலே மத்திய வங்கியினுடைய அறிக்கைகளை நாங்கள் எடுத்து நோக்கினால், அங்கு மக்கள் எவ்வகையான துன்பங்களை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் என்பதை அந்த அறிக்கையிலூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. மதிப்புக்குரிய சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று நம் நாட்டில் பொருளாதார பயணத்தில் மிக முக்கியமான இரண்டு மைல்கற்களை ஒப்பிட்டு இந்த உயரிய சபையில் நான் உரையாற்ற விரும்புகின்றேன். நாட்டின் நிதி நிலைமையை துல்லியமாக பிரதிபலிக்கும் மத்திய வங்கியின் 2024 மற்றும் 2025 ஆண்டுக்கான வருடாந்த அறிக்கைகளின் ஒப்பீட்டு சுருக்கத்தை இந்த சபையின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். 2022 ஆண்டு நாம் சந்தித்த மிக கடுமையான பொருளாதார வீழ்ச்சி மற்றும் கடன் மறுசீரமைப்பு காலப்பகுதிகளை தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகள் நமது நாடு முயற்சியை நோக்கி நகர்ந்துள்ளதை இந்த தரவுகள் காட்டுகின்றன. குறிப்பாக பொருளாதார வளர்ச்சியை நாங்கள் எடுத்து நோக்கினோமானால், 2024 கடுமையான பொருளாதார சரிவிலிருந்து மீண்டு வந்து 5% என்ற குறிப்பிடத்தக்க நேர்மறையான பொருளாதார வளர்ச்சியை நாம் எட்டியிருக்கின்றோம். 6 ஆண்டுகளாக நீடித்த பின்னடைவுக்கு இது முற்றுப்புள்ளி வைத்திருந்தது. அது மட்டுமல்லாமல், 2025 இந்த முயற்சி பாதையை தொடர்ந்து வலுவடைந்து 2025 ஆரம்ப காலாண்டுகளிலே 4.8% வளர்ச்சி பதிவுடன் பொருளாதார நிலைத்தன்மை மேலும் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இது தற்காலிகமான ஒரு உயர்வு அல்ல. நமது பொருளாதாரம் வீழ்ச்சியிலிருந்து மீண்டும் நிலையான வளர்ச்சி பாதைக்கு திரும்பியதற்கான உறுதியான ஒரு சான்றாக இது காணப்படுகின்றது. பணவீக்கத்தை பொறுத்தவரையிலே, பணவீக்கம் மற்றும் விலைவாசி இரண்டு விடயங்களை பொறுத்தவரையிலே, 2024 முன்னே ஆண்டுகளில் காணப்பட்ட கட்டுக்கடங்காத பணவீக்கம் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருந்தது, ஒற்றை இலக்கத்தில் கொண்டுவரப்பட்டது. 2025 மத்திய வங்கியின் முறையான நாணய கொள்கைகள் மற்றும் விநியோக சங்கிலி சீர்திருத்தங்கள் காரணமாக பணவீக்கம் நுகர்வோருக்கு சாதகமான மட்டத்தில் மேலும் ஸ்திரப்படுத்தப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல், சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, சர்வதேச ரீதியாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்கள் அதிகரித்து காணப்பட்டிருந்தது. உதாரணமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், சுற்றுலாத்துறையை எடுத்துக்கொண்டால், கிட்டத்தட்ட கடந்த 2025 3.2 மில்லியன் சுற்றுலா பிரயாணிகள் இலங்கைக்கு வருகை தந்திருந்தார்கள். இதன் மூலமாக பிரம்மாண்ட மீட்சி பெற்றிருந்தது. இதன் மூலமாக டாக்ஸி ஓட்டுநர்கள், ஹோட்டல் தொழில் புரிபவர்கள், லட்சக்கணக்கானோர் வாழ்வாதாரம் மீட்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல், ரெமிட்டன்ஸ் வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு பணம் அனுப்புபவர்களினுடைய விடயத்தை பார்த்தோம் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 7.9 பில்லியன் அமெரிக்க டாலர் இவர்கள் ஊடாக எங்களது நாட்டுக்கு வருமானமாக கிடைத்திருந்தது. அது மட்டுமல்லாமல் அதிகரித்து காணப்பட்டது. அது மட்டுமல்லாமல், ஏற்றுமதி துறையை நாங்கள் பலப்படுத்தி இருக்கின்றோம். உலகளாவிய சவால்களுக்கு மத்தியிலும் இலங்கை மொத்த ஏற்றுமதி வருமானம் 13.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடந்து சாதனை படைத்திருந்தது. இது மட்டுமல்ல, சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இலங்கை வரலாற்றிலே முதல் முறையாக தனிநபர் தலா வருமானம் வருடத்துக்கு 5,003 டாலரை தாண்டியது. 5,000 டாலரை தாண்டிய முதலாவது சந்தர்ப்பம் 2025 இடம்பெற்றிருக்கின்றது. இவ்வாறு பல்வேறு விடயங்களை நாங்கள் கூற முடியும். அது மட்டுமல்லாமல், நாங்கள் கடந்த 1.5 வருட காலப்பகுதியிலே பல சவால்களுக்கு முகம் கொடுத்திருக்கின்றோம். குறிப்பாக 2025 பிற்பகுதியில் ஏற்பட்ட டித்வா சூறாவளி மற்றும் வெள்ளப்பெருக்கு நாட்டின் விவசாயத்துறையை கடுமையாக பாதித்ததுடன் கிராம மக்களின் கடன் மறு செலுத்தும் திறமையையும் கேள்விக்குறியாக்கியது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே எங்களது அரசாங்கம் சிக்கனமான நிதி கொள்கையை கடைபிடித்ததன் காரணமாக அந்த டித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 500 பில்லியன் ரூபாயை ஒதுக்கி அவர்களுக்கான நலன்புரி திட்டங்களையும் அதேபோல நிவாரண நடவடிக்கைகளையும் எங்களது அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படக்கூடியதாக இருந்தது. இவ்வாறான வகையிலே நாங்கள் மக்களுக்கான அரசாங்கம் என்ற ரீதியிலே மக்களுக்கான நலன்புரி விடயங்களை இடர்படுகின்ற நேரங்களில் அவ்வப்போது புரிந்து வந்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் தற்போதைய நிலையை நாங்கள் எடுத்து நோக்கி பார்த்தோமானால் 2026 பிற்பகுதியிலே தீவிரமடைந்துள்ள மத்திய கிழக்கு போர் மற்றும் புவிசார் அரசியல் பதட்டங்கள் உலகளாவிய ரீதியில் பண வீக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. இது ஒட்டுமொத்த உலகத்துக்குமான ஒரு பாதிப்பாக இருக்கின்றது. இதன் ஊடாக நாட்டிலே உலகத்திலே எரிபொருட்களினுடைய விலை அதிகரித்திருக்கின்றது. அதன் தாக்கம் எங்களுடைய நாட்டிலேயும் ஏற்பட்டிருக்கின்றது. இருப்பினும் எங்களுடைய அரசாங்கம் பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற ரீதியிலே அந்த எரிபொருளினுடைய விலையை கட்டுப்படுத்தக்கூடிய அளவு அல்லது மக்களுக்கு நிவாரணம் வழங்கக்கூடிய வகையிலே எரிபொருட்களுக்கான விலைக்கான மானியங்களை வழங்கியிருக்கின்றது. இவ்வாறாக நாங்கள் நெருக்கடிகள் ஏற்படுகின்ற காலங்களில் கூட நாட்டின் எங்களுடைய சேமிப்பு மற்றும் கையிருப்பை நாங்கள் தக்க வைத்துக் கொண்ட அதே வேளையிலே மக்களுக்கான நிவாரணங்களை வழங்குவதில் பின்நிற்கவில்லை. இப்பொழுது கடந்த உரையிலே எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கூறியிருந்தார் இந்த பிரஜாசக்தி செயற்பாடு தொடர்பாக. இது முற்றுமுழுதாக அரசியல் சார்ந்ததாக கூறியிருந்தார். நான் அவர்களிடம் கேட்க விரும்புகின்றேன், கடந்த கால அரசாங்கங்களிலே இவ்வாறான வகையிலே மக்களுக்கான சேவைகள் வழங்கப்பட்டன என்பதை அவர்கள் ஒரு தரம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பிரஜாசக்தி குழுவிலே இந்த பிரஜாசக்தி நடைமுறையினூடாக நாங்கள் அமைச்சு மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை கிராம மக்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அவர்கள் தங்களுடைய தேவைகளை தங்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை தாங்களே திட்டமிட்டு தாங்களே அதை நிறைவேற்றுவதற்குரிய அதிகாரங்களை இந்த குழுக்களின் ஊடாக வழங்கியிருக்கின்றோம். இதிலே எந்த இடத்திலேயும் கூறப்படவில்லை எதிர்க்கட்சியில் இருப்பவர்களோ அல்லது உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்களோ இதிலே உறுப்பினர்கள் இந்த குழுவிலே உறுப்பினர்களாக இருக்க முடியாது என்று எந்த இடத்திலேயும் கூறவில்லை. யாரும் அங்கே உறுப்பினர்களாக இருக்கலாம். இதிலே கட்சி பேதங்களை கடந்து நாங்கள் அந்த கிராம மட்டத்திலே கிட்டத்தட்ட 25 உறுப்பினர்களை கொண்ட குழுவாய் அமைத்திருக்கின்றோம். அந்த குழுவிலே யாரும் பங்கு பெற்றலாம். இதிலே நாங்கள் யாரையும் பங்கு பெற்ற வேண்டாம் என்று கூறவில்லை. அதனுடைய சுற்றுநுட்பங்களை வாசித்து அதிலே எவ்வகையிலே அவர்கள் செயற்பட முடியும் என்ற வகையிலே அதை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அனைவரும் இதிலே பங்கு பெற்றக்கூடியதாக இருக்கும். கிராம மட்டங்களிலே நாங்கள் அதிகாரத்தை பகிர்ந்து வழங்கி இருக்கின்றோம். தங்களுக்கான தீர்மானங்களை தாங்களே எடுக்கக்கூடிய வகையிலே அங்கு திட்டமிடல்கள் செய்யப்பட்டு அந்த பிரஜாசக்தி நடைமுறைகள் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் குழுக்களுக்கு தலைமை
தாங்கும் நன்றி.
அது மட்டுமல்லாமல் இங்கு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விடயங்களை பற்றி அடிக்கடி விவாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் ஊடாக குறிப்பிட்ட சமூகத்தினர் கிறிஸ்தவ கத்தோலிக்க மக்களுக்கு மிகவும் மோசமான அநீதி இழைக்கப்பட்டது. ஈவிரக்கமற்ற வகையிலே அரசாங்கத்தை கைப்பற்றும் நோக்குடனே திட்டமிட்ட வகையிலே ஏது மரியாதை அப்பாவி மக்கள் அங்கு கொல்லப்பட்டார்கள். இதற்கான விசாரணைகள் திட்டமிட்ட வகையிலே கடந்த கால அரசாங்கங்களினால் மலங்கடைக்கப்பட்டு அடிப்பட்டியிலே போட்டு வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் எங்களுடைய அரசாங்கம் இப்பொழுது பதவியேற்று 1.5 வருட காலப்பகுதிக்குள்ளே தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து அந்த விசாரணையை துரிதப்படுத்தி இன்று இறுதிக்கட்டத்தை அந்த விசாரணை அடைந்திருக்கின்றது. இங்கு முழக்கமிடுபவர்கள் தங்கள் மனசாட்சியை ஒரு தரம் தட்டி பார்க்க வேண்டும். கடந்த காலங்களிலே ஏன் அவர்கள் இதற்கு முயற்சிகள் செய்யவில்லை என்பதை, அது மட்டுமில்லாமல் இதற்கான தீர்வு விரைவிலே எங்களது ஆட்சியிலே அவர்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும். அது மட்டுமில்லாமல் குழுக்களுக்கு தலைமை சபைக்கு தலைமை வாங்கும் தலைவர் அவர்களே, இன்றைய தினம் இந்த விவாதத்தில் மத்திய வங்கியின் தொடர்பாக உரையாற்றுகின்ற அதேவேளை இந்த பொருளாதார ஸ்திரத்தன்மை அல்ல பொருளாதாரத்திலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த பாதிப்பானது ஒட்டுமொத்த உலகையும் பிரச்சனைக்கு உட்படுத்தி இருக்கின்றது. நிச்சயமாக இது ஒரு தற்காலிகமான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. மத்திய கிழக்கிலே யுத்த சூழ்நிலை நிறைவடைகின்ற பட்சத்திலே நிச்சயமாக நாங்கள் ஒரு ஸ்திர நிலைமையை விரைவாக அடைய முடியும். பெரிய அளவு மோசமான நிலையிலே வங்குரோத்து நிலையிலே இருந்த எங்களுடைய நாட்டை ஒன்றரை வருடத்திலே மீட்டெடுத்த நாங்கள் இந்த தற்காலிகமான பின்னடைவில் இருந்து நிச்சயமாக விரைவிலே மீளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. நிச்சயமாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அவ்வகையான ஒரு நிலைமையை நாங்கள் நிச்சயமாக உண்டு பண்ணுவோம் எங்களுடைய காலப்பகுதியிலே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.